வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற அளவில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு தற்போது தினசரி 46 முதல் 47,000 டன் எல்பிஜி உற்பத்தி செய்யப்படுவதாக பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. செய்தியாளர் கூட்டத்தில் வெளியான கூடுதல் விவரங்கள்.
கடந்த 3 நாட்களில் வீட்டு பயன்பாட்டிற்கான 1,34,00,000 எல்பிஜி சிலிண்டர்களும், இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 1,32,000 டன் வர்த்தக எல்பிஜி எரிவாயுவும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் முதல் 7.6 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலமான எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் போதிய கையிருப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க வேண்டாம் என்றும், எரிபொருள் நுகர்வில் சிக்கனத்தை கடைபிடித்தால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கப்பல் துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், இந்திய கப்பல்களின் சுமூகமான இயக்கத்தையும் இந்திய கடலோடிகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இந்திய தூதரகங்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஒருங்கிணைந்து தாங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 72 மணி நேரத்தில் இந்திய கப்பல்கள் அல்லது இந்திய சிப்பந்திகளுடன் கூடிய வெளிநாட்டு கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தற்போது இத்துறை உலகின் 3வது இடத்தில் இருப்பதாக இன்று புதுடெல்லியில் ஆம்சேம் தொழில் வர்த்தக கழகத்தின் வருடாந்திர தலைமைத்துவ மாநாட்டில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த கணிப்பு 6.5% உயர்த்தப்பட்டு இருப்பது உலக நெருக்கடிக்கு இடையிலும் இந்தியர்களின் வலு குறையவில்லை என்பதையே எடுத்துக்காட்டுவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இம்மாநாட்டில் ஆற்றிய உரையில் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள ரசாயன துறையில் 2040 ஆண்டிற்குள் 10 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியும் என்று மத்திய ரசாயனத்துறை செயலர் திரு தேஜ்வீர் சிங் கூறியுள்ளார். அசோசியம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறப்பு ரசாயனங்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்திய ரசாயனத்துறையின் மதிப்பை 1 டிரில்லியன் டாலராக உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையில் இந்திய ரசாயனத்துறையின் நலன்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், சுயசார்பு இலக்கை எட்டுவதில் ரசாயனத்துறையின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் களநிலை ரயில்வே அதிகாரிகளுடன் பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். ரயில் பெட்டியில் தீப்பிடித்த அண்மை சம்பவங்களில் சமூக விரோதிகளின் கை இருப்பதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருப்பதை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் எடுத்து கூறினர். ரயில்வே துறையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான புலனாய்வு தகவல்களை களத்தில் இருந்து சேகரிக்க தேவையான வசதிகளை வலுப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. ரயில்வே கட்டமைப்பில் சிசிடிவி கேமரா மற்றும் AI கண்காணிப்பு வசதிகளை நிறுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பரம்பரையாக வரும் மரபணு கோளாறுகளை பிரத்யேகமான முறையில் நிர்வகிப்பதற்கான மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறையின் UMMID வலைப்பின்னல் கட்டமைப்பை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். பரம்பரை நோய்களுக்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய ஆலோசனைகள் மூலம் ஒருங்கிணைந்த முறையில் இத்தகைய நோய்களை தடுப்பதற்கான நாட்டின் முதலாவது தேசிய முன்முயற்சியாக இத்திட்டம் அமைந்துள்ளது. குறைந்த கட்டணத்தில் அனைவரும் எளிதில் அணுகத்தக்க மருத்துவ வசதிகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் முன்னுரிமை என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். புதிதாக பிறக்கும் பச்சிளங்குழந்தைகள் இத்திட்டத்தினால் குறிப்பாக பயன்பெறுவார்கள் என்று உயிரி தொழில்நுட்பத்துறை செயலர் திரு ராஜேஷ் கோகலே தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விஸ்தரிக்கப்பட்டது. புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களும் இதில் அடங்குவர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
சென்னை லோக் பவனில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர்வி அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சர்களையும் சேர்த்து தமிழகத்தில் அமைச்சரவையின் வலு 32 அதிகரித்துள்ளது. அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜவேலு, திரு சாய் சரவணன்குமார், திரு சிவக்கொழுந்து, திரு AKD ஆறுமுகம், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு நாராயணசாமி, திரு ரவிக்குமார் மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின்போது வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி லோக் நிவாசிலும் துணைநிலை ஆளுநர் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான் தலைமையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் இது தொடர்பான உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக திகழ்வதாக மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார பேரவையின் 79வது அமர்வில் நுரையீரல் ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இந்தியாவில் வீடு வீடாக சென்றும் சமூக அளவிலான பிரச்சாரங்கள் மற்றும் நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் காசநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து குணப்படுத்தப்படுவதாக கூறினார். காசநோய் மற்றும் இதர நுரையீரல் நோய்களை கண்டறிவதற்கான நவீன வசதிகளையும் அரசு மேம்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கையடக்கமான நோய் கண்டுபிடிப்பு கருவிகள் மற்றும் AI பகுப்பாய்வு வசதியுடன் கூடிய டிஜிட்டல் எக்ஸ்ரே சேவைகளும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான புதுமை படைப்புகள் கடைக்கோடி மனிதன் வரை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று திரு JP நட்டா மேலும் தெரிவித்தார். வெளி பயன்பாட்டிற்கான அழகு சாதன பொருட்களை நுகர்வோர், தொழில்முறை மருத்துவர்கள் அல்லது அழகு நிலையங்கள் ஊசி மருந்தாக பயன்படுத்த அனுமதி இல்லை என மருந்துகளுக்கான மத்திய அரசின் CDSCO தர கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. மனித உடலின் புற அழகு மற்றும் தோற்றப் பொலிவை கூட்டத்தான் அழகு சாதன பொருட்களை தவிர சிகிச்சை மருந்து அல்ல என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகத்தில் சமூக பங்கேற்பை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் புதிய பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் அரசிடம் உதவி பெறாத தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆயினும் இத்தகைய பள்ளிகள் தாங்களே முன்வந்து சமூக பங்கேற்புடன் கூடிய பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைக்க ஊக்குவிக்கப்படுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சகம் கூறியுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை குஜராத் அணிகள் மோத உள்ளன. குஜராத் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கான 4வது அணியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகளை வலுப்படுத்திக் கொள்ளும் முனைப்புடன் சென்னை அணி இன்றைய போட்டியில் களமிறங்குகிறது. இதற்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணிக்கு எதிராக வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் LPG விநியோகம் போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.